இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான விவிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்தி அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 12வது சூத்திரத்திலே இறுதி பாடலிலே இருக்கின்றோம். இந்த நூலின் இறுதி பாடல், பரபிரம்மம் இவனென்றும் பரசிவன்தான் என்றும் பரஞானம் இவனென்றும் பராபரம்தான் என்றும் அறந்தறிஞ்சு நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே அவன் இவன்தானாயே இறங்கிய வாரணம் யாமை மீன் அண்டம் சினையை இயல்பினோடும் பரிசித்தும் இணைந்தும் பார்த்தும் பரிந்து இவைதாம் ஆக்குமாவோ சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. பரபிரம்மம் இவனென்றும், அதாவது ஞான நெறியிலே இருக்கின்ற சீடனாக இருக்கின்றவன் தன்னுடைய ஞான குருவை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்றால், பரபிரம்மம், இந்த ஞான குரு தான் பரபிரம்மம். பரபிரம்மம் என்பது இந்த சொரூப சிவத்தை குறிக்கின்றது. பரபிரம்மம் இவனென்றும் சொரூப சிவமும் குருமூர்த்தமே எனவும் பரசிவன்தான் என்றும், அதிலையும் இவனை சேர்த்துக்கோங்க, பரபிரம்மம் இவனென்றும் இருக்கு, அதே மாதிரி பரசிவன் தான் இவன் என்றும். பரசிவன் சொன்னது தடத்த சிவம், தடத்த சிவமும் குருமூர்த்தமே எனவும். அப்புறம் என்ன இருக்கு, பரஞானம் இவன் என்றும். பரஞானம் என்பது அந்த பரஞானத்தை உடையவர்களை குறித்தது, அதாவது ஏனைய ஞானிகளாக இருக்கக்கூடிய ஏனைய அடியார்கள் அவர்களை குறித்தது. ஆக பரஞானம் இவன் என்றும், பரஞானத்தை உடையாரும் குருமூர்த்தமே எனவும். சிவஞானிகளாகிய ஏனைய அடியார்களும் குருமூர்த்தன் தான் எனவும், பராபரம்தான் என்றும், இதனை இவனை சேர்த்துக்கணும், பராபரம்தான் இவன் என்றும். பராபரன் சொன்னது யாரு, ஏனை தாவர மூர்த்தங்களும் தளந்தோறும் திருக்கோயிலே சிவலிங்க திருமேனியாக இருக்கின்ற அந்த மூர்த்தம், அதுதான் தாவர மூர்த்தம். ஏனை தாவர மூர்த்தங்களும் குருமூர்த்தமே எனவும். அப்புறம் அறந்தறிஞ்சிய நிலையெல்லாம் இவனே என்றும். அறந்தறிஞ்சிய நிலை சொன்னது, 63 நாயன்மார் முதலிய சிவபக்தர் பொருட்டாக ஆண்டாண்டு வெளிப்பட்டருடி மறையும் மூர்த்தங்கள் எல்லாம் குருமூர்த்தமே எனவும் கொண்டு 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 தெளிந்து என்றெல்லாம் தேவையான சொற்களை அங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அறந்தறிஞ்சிய நிலையெல்லாம் இவனே என்றும். 63 நாயன்மார்களை ஆட்கொள்ள ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு திருவுருக்கொண்டு கொண்டு அங்கே தோன்றியிருப்பார். அதுபோல பிற சிவனடியார்களையும் ஆட்கொள்வதற்காக வேண்டிய திருவடியார் புராணங்கள்லாம் பார்க்கின்றோம் இல்லையா. அது மாதிரி அடியார்களை ஆட்கொள்ள அவ்வப்போது மேற்கொள்கின்ற அந்த திருவுருவங்களும் குருமூர்த்தமே என்றே கருத வேண்டுமா அந்த சீடன். இதற்கு இலக்கியம் படைத்தார் போல நம்முடைய பண்டார சாத்திரங்களிலே பார்க்கலாம். பண்டார சாத்திரங்களிலே பார்க்கும் பொழுது குருமுதல்வராகிய நமச்சிவாயமூர்த்திகளை சிவபெருமானே என்று போற்றி பாடும்போது அவர் இங்கு உளவாக்கிலி அருளினார். சிவபெருமானா உளவாக்கிலி அருளினார் திருவாரூரில் பதிக தளத்தில் இடனினும் இடனினும் இந்த அந்த பதிகத்திற்கு உளவாக்கிலி அருளினார். அது நம்முடைய குருமூர்த்தியின் செயலாகவே வைத்து பாடுவார்கள். அங்கே ஞானசம்பந்தர் பொருட்டு அங்கே சிவபெருமான் செய்த செயலே குருவின் செயலாகவே கொள்ளுது. அந்த குரு வேறு சிவம் வேறு அல்ல என்ற அந்த நோக்கிலே அவ்வாறு பாடியுள்ளார்கள். அதுபோல பார்த்தீர்கள் என்றால் உலகுடைய நாயனார் கலிநடி பிற சிவனடியார்களையும் வந்து சிவமாகவே கருது, குருவாகவே கருது. எரிவத்த நாயனார் அந்த யானை துதிக்கையினை துண்டித்திருப்பார். அந்த வரலாற்றை எடுத்து சொல்லி நீ யானையின் துதிக்கையை துண்டித்தாய் என்று தம் குருமுதல்வராகிய 3வது குருமகாசன்னிதானம் அவர்கள் அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சுவாமிகளை அவர்களுடைய சீடராகிய உலகுடைய நாயனார் அவர்கள் அவ்வாறு போற்றுகின்றார்கள். நீ பூக்குடலையை சிதறிய பட்டத்து யானையின் துதிக்கையை நீ துண்டித்தாய். அது எரிபத்த நாயனார் செயல் அல்லவா, அதை தம்முடைய குருவின் செயலாக சொல்கின்றார்கள். ஏன்னா பரஞானம் இவன் என்றும் சொன்னதுதான், பரஞானத்தை உடைய மற்ற அடியார்களையும் குருவாகவே காணுதல். அந்த மாதிரி அந்த அடியார்களுக்கு ஆட்கொள்ள எம்பெருமான் எழுந்து மேற்கொண்ட திருவுருவங்களையும் குருமூர்த்தமாகவே கொள்ளுதல் சிவ சம்பந்தமான எல்லாவற்றையும் குருமூர்த்தமாகவே கொள்ளுது. சுருக்கமா சொன்னோம்னா அதுதான் ஸ்வரூப சிவம், தடத்த சிவம், சிவனடியாகிய மெஞ்ஞானிகள், சிவ திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிகள், அப்புறம் அடியாரனுடைய ஆட்கொள்ள எம்பெருமான் மேற்கொள்கின்ற திருவுருவங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த குருமூர்த்தமே என்று கொண்டு தெளிய வேண்டும். அவ்வாறு தெளிந்தால் சிவபெருமானும் அந்த குருவையே ஆவேசித்து நின்று, என சிவபெருமான் ஞான நெறியில் இருக்கும் சீடனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா குரு மூலமாக தான் செய்வார். அதனால இப்படி எல்லாவற்றையும் குருவாகவே காணுகின்ற அந்த பக்குவ சீடனுக்கு சிவபெருமான் என்ன செய்வாராம், அவன் இவன் தானாயே. இந்த பத்தாம் சித்தத்தெல்லாம் அவன் இவன் பார்த்தது மகாவாக்கிய வழக்குப்படி பார்த்தோம். அவன் என்பது சிவத்தையும் இவன் என்பது ஆன்மாவையும் குறிக்கும். ஆனா இந்த இடத்துல அவன் இவன் என்பது, அவன் என்பது சிவத்தையும் இவன் என்பது ஞான குருவையும் குறிக்கும். என்ன அந்த சிவபெருமான் அந்த ஞான குருவன் ஆவேசித்து நின்று இப்படி எல்லாத்தையும் ஞான குருவாகவே காணக்கூடிய அந்த சீடனை ஆட்கொள்ளும் பொருட்டு சிவபெருமான் என்ன செய்கின்றார், அந்த ஞான குருவை ஆவேசித்து நிற்கின்றார். அதாவது படைத்தல் காத்தல் போன்ற தொழில் செய்வோரை அதிர்த்தித்து நிற்கின்றார் சிவபெருமான், அவர்களை செலுத்துகின்றார். ஆனால் அவர்கள் தம்மை செலுத்துகின்ற சிவபெருமானை அனுபவத்தில் உணர முடியாது. அந்த மாதிரி செலுத்தப்படுபவர் அனுபவத்தில் உணர முடியாத வண்ணம் அவர்களை செலுத்துதல், அப்படி செலுத்துதல் அது அதிர்ப்பித்தல். செலுத்தப்படுபவர்கள் தம்மை உணரும்படி செலுத்துதல், அதுதான் வந்து ஆவேசித்து நிற்கிறது. ஆகவே அதான் ஞானகுரு வந்து அப்படி சிவமாகவே இருப்பார். அவர் ஏகனாக இறைவனில் இருப்பவர் சீவன் முத்தர். ஆகவே அவர் சிவத்தோடு ஒன்றி சிவமாக இருக்கின்றார். சீடன் அவரை வந்து பேதப்படுத்தி காணக்கூடாது, கண்டால் அந்த தவமெல்லாம் பிழையாகும் என்று நம்முடைய மூன்றாவது குருமூர்த்தியும் அருளி செய்துள்ளார்கள். சாதித்ததெல்லாம் தவமேனும் சற்குருவை பேதித்தால் எல்லாம் பிழையாகும் என்று அருளி இருக்கின்றார்கள். அப்படி எல்லா மூர்த்தங்களையும் குருமூர்த்தமாகவே காண உள்ள சீடனுக்கு பெருமான் என்ன செய்கின்றார், அவன் இவன் தானாயே. அந்த சிவபெருமான் இந்த ஞான குருவை ஆவேசித்து நின்று அந்த ஞான குருவாகவே விளங்கி என்ன செய்கின்றார், தாம் செய்யக்கூடிய நயன தீக்கை, மானத தீக்கை, பரிச தீக்கை ஆகிய அந்த மூவகை தீக்கைகளினாலே மாணாக்கனை தன்வண்ணமாக ஆக்குகின்றார். அந்த ஞானனை நிற்கும் மாணாக்கனையும் சிவபெருமான் தன்வண்ணமாக சிவமாகவே ஆக்குகின்றார். இதற்கு அருமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால், கோழி, ஆமை, மீன் ஆகியவை தம்முடைய முட்டைகளை என்ன செய்கின்றன, முறையே பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் அதில் உள்ள கருவை தம் வண்ணமாக்குகின்றன. வாரணம்னு சொன்னது கோழி, யானைக்கும் உரிய சொல் இந்த இடத்துல கோழியை குறிக்கின்றது. கோழி என்ன செய்கின்றது, அது முட்டையை பரிசித்து அதில் உள்ள கருவை தன் வண்ணமாக்குகின்றது. ஆமை வந்து ஆமையை தான் யாமை என்று சொல்லியிருக்கின்றார்கள். பழைய கால நூல்களில் பார்க்கும்போது யாரு என்பார்கள், நாம ஆறுன்னு சொல்றோம். இப்போ யாமை என்பது நாம சொல்ற ஆமை தான். ஆமை என்ன செய்யும், முட்டையை மனதால் சிந்தித்து தன்வண்ணமாக்கும். மீன் வந்து பார்த்து தன்வண்ணமாக்கும். அதான் அது தன் குஞ்சு மேலே உள்ள அந்த இரக்கம் தான் அதுக்கு காரணம். ஆகவே இறங்கிய வாரணம் யாமை, கருவும் தன்னுடைய கருவும் தன் தன்ன மாதிரி ஆகணும் என்ற அந்த இரக்கம் தான் அது காரணம். ஆகவே இறங்கிய வாரணம் யாமை மீன் இவை, இரக்கமுற்ற கோழி ஆமை மீனாகிய இவைகள் அண்டஞ்சினையை அண்டமாகிய முட்டையை இயல்பினோடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும், இயல்பினோடும் அவவற்றுக்குரிய இயல்போடு, கோழிக்கு பரிசிப்பது இயல்பு, ஆமைக்கு கருதுவது இயல்பு, மீனுக்கு பார்ப்பது இயல்பு, எனவே அவவற்றின் இயல்புக்கு ஏற்ப என்ன செய்கின்றன, தீண்டியும் அதான் பரிசித்தும், கருதியும் அது ஆமையின் செயல், நோக்கியும் இது மீனின் செயல், நோக்கியும் பறிவுற்று தன் தம்வண்ணமாக செய்யுமாறு போல, தத்தம் கருக்களை தம்வண்ணமாக அவை செய்யுமாறு போல சிவமும் என்ன செய்கின்றார், குருவை ஆவேசித்து நின்று என்ன செய்கின்றார், பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் சிவமே ஆக்கும் தானே. நாடோறும் செய்கின்ற பரிசம் முதலிய மூன்றானும், பரிசதீக்கை சிந்தித்தல், மானததீக்கை பார்த்தல், நயனதீக்கை, பரிசம் முதலிய மூன்றானும்னா பரிசதீக்கை, மானததீக்கை, நயனதீக்கை ஆகிய மூன்றாலும் அவ் உயிரை தன் வண்ணமாக செய்தருள்வன் என்க, அந்த ஞானநிலையில் நிற்கின்ற அந்த சீதனாகிய ஆன்மாவை தன் வண்ணமாக சிவமாக்குவார். அற்புதமான ஓமை மூலமா சொன்னார். இப்போ சுவாமியுடைய பொழிப்புரையை பார்க்கலாம், அது சாரமா இருக்கும், கருத்து அளவில் இருக்கும். சிவபேதம் அனைத்தும் குருமூர்த்தமே என தேறி ஞானாச்சாரியனை வழிபடுவர். சிவபேதம் அனைத்தும் குருமூர்த்தமே என தேறி ஞானாச்சாரியனை வழிபடுக. அஞ்ஞனம் வழிபட பெறின் சிவன் இக்குருவை ஆவேசித்து நின்று நாடோறும் செய்யும் பரிசம் முதலிய மூன்றினும் அவ்வுயிரை தன்வண்ணமாக செய்தொருளுவன் என்பதா. சிவபேதம் அனைத்தும் குருமூர்த்தமே என தேறி ஞானாச்சாரியனை வழிபடுக. அஞ்ஞனம் வழிபட பெறின் சிவன் இக்குருவை ஆவேசித்து நின்று நாடோறும் செய்யும் பரிசம் முதலிய மூன்றினும் அவ்வுயிரை தன்வண்ணமாக செய்தொருளுவன் என்பதா. அதுக்கப்புறம் இந்த பாடலை எதுக்காக சொன்னார்? தாவரத்தையும் சங்கமத்தையும் குருவாகவே கண்டு வழிபடுக என்று முன்பு சொல்லியிருக்கின்றார். அப்படி வழிபட்டால் பெறக்கூடிய பயன் என்ன? அந்த குருவினுடைய தீர்க்கைகளினாலே அந்த வழிபடுபவர்கள் சிவமாகவே திகழ்வார்கள். யார் அப்படி சிவபேதங்கள் அனைத்தையும் குருமூர்த்தம் என்றே கண்டு வழிபடுகின்றார்களோ அந்த சீடர்களை குரு என்ன செய்வார்? தாம் செய்கின்ற அந்த தீர்க்கைகளினாலே சிவமாக்குவார். அதுதான் அந்த வழிபடுவோர் பெறக்கூடிய பயன். அந்த பயனை தான் இங்க சொன்னார். கோழி, ஆமை, மீன் இவற்றின் செயல்களை எடுத்துக்காட்டுகளாக வைத்து அந்த குருவினுடைய தீர்க்கையையும் அந்த தீர்க்கை மூலமா மாணாக்கன் பெறக்கூடிய பயனையும் சொன்னார். ஆகவே அவ்வாறு ஏத்தினார்க்கு வரும் பயன் கூறியவாறு ஆக நம்முடைய குருமூர்த்திகள் பரபிரமம் என்பதற்கு சொரூப சிவன், பரசிவன் சொன்னது தடத்த சிவன்லாம் உரை சொன்னாங்கன்னா இப்ப சுவாமி நம்முடைய உரையாசிரியர் சுவாமிகள் விசேட உரையில குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் குருமூர்த்திகள் அருளி செய்தார்கள். இப்ப இந்த விசேட உரை குறிப்புகளை பார்ப்போம். பரபிரம்மம் என்றது சொரூப சிவத்தை எனவும், பரசிவன் என்றது தடத்த சிவத்தை எனவும், பரஞானம் என்றது ஆகுபெயரான் அதனை உடையாரை எனவும். இனிப்பை உடைய பொருளை இனிப்புன்னே சொல்றோம். அது மாதிரி பரஞானத்தை உடைய அந்த ஞான அடியார்களை பரஞானம் என்றே சொல்லியிருக்கின்ற ஆகுபெயரான பண்பாகுபெயர். பரஞானம் என்றது ஆகுபெயரான் அதனை உடையாரை எனவும், பராபரன் என்றது ஏனை தாவரமூர்த்தத்தை எனவும். பராபரன் சொன்னது சிவலிங்க திருவேணியம். அறந்தருந்திய நிலை என்றது அறுபத்து மும்மை நாயன்மார் முதலிய சிவபக்தர் பொருட்டாக ஆண்டாண்டு வெளிப்பட்டு அருளி மறையும் மூர்த்தங்கள் எல்லாவற்றினையும் எனவும் கொள்க. சரி, அப்போ ஏற்கனவே ஆசிரியர் முந்தைய பாடல்கள் சொல்லியிருக்கின்றார். ரெண்டு இடங்களில் சொல்லியிருக்கின்றார், தாவரம் சங்கமம், அதாவது திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருமேனி இடத்திலும் அடியார்களிடத்திலும் குருவையே கண்டு வழிபட வேண்டும் சொல்லியிருக்கிறார். அந்த ரெண்டும் ஏற்கனவே சொன்னதுனால இங்க அவற்றோடு சேர்த்து என்ன சொரூப சிவம், தடத்த சிவம், அடியார்கள் பொருட்டு திருமேனி தாங்கி வருகின்ற சிவம், அந்த மூணையும் கூட சேர்த்து சொல்லியிருக்கார். தாபரம் சங்கமம், சிவலிங்க திருமேனி, அடியார்கள், இந்த ரெண்டிலையும் குருவை வழிபடும் சொன்னவர் அவற்றோடு இன்னும் பலவற்றை சேர்த்து சொரூப சிவமாகட்டும், தடத்த சிவமாகட்டும், அடியார்கள் பொருட்டு அவ்வப்போது சிவம் மேற்கொள்கின்ற அந்த திருமேனிகள் ஆகட்டும், அவற்றையும் வந்து குருமூர்த்தமாகவே கண்டு வழிபடுக என்று அங்கே சொன்னார். ஏற்கனவே சொல்லி வருகின்ற செய்தி அது அதிகாரப்பட்டு வருவதுன்னு சொல்லுவாங்க. அதிகாரப்பட்டு வருவது, இங்க அதிகாரப்பட்டு வருகின்ற செய்தி என்ன? சிவலிங்க திருமேனி இடத்திலும் அடியார்களிடத்திலும், அதாவது தாவரங்களிடத்திலும் சங்கமங்களிடத்திலும் குருவை வழிபட வேண்டும் சொன்னது. அது அதிகாரப்பட்டு வந்ததுனால அவற்றோடு சேர்த்து சொரூப சிவம், தடத்த சிவம், அவ்வப்போது மேற்கொள்ளும் திருமேனிகளை இணைத்து கூறினார் என்று ஒரு குறிப்பை இறுதியாக தந்து முடிக்கின்றார். பரஞானம் இவன் என்றும் பராபரன் தான் என்றும் வழிபடுதல். பரஞானங்கிறது அடியார்கள், பராபரங்கிறது சிவலிங்க திருமேனி. இந்த அடியார்களையும் சிவலிங்க திருமேனியும் வழிபடுதல் அதிகாரப்பட்டமையும் ஏற்கனவே இந்த சூத்திரத்தில் வந்து கொண்டு சொல்லிக்கொண்டு விட்டு வரும் இல்லையா, சொல்லிக்கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதால் அதான் அதிகாரப்பட்டமையும். ஏனையவும் உடன் கூறினார். ஏனையவும், ஏனையதான் சொரூப சிவம், தடத்த சிவம், அவ்வப்போது பெருமான் மேற்கொள்ளும் திருமேனிகள், அவற்றையும் குருமூர்த்தமாகவே வழிபட வேண்டும் என்று உடன் கூறினார். ஆக இப்பொழுது இந்த பொருள் பார்த்த அளவிலே மீண்டும் ஒரு முறை பாடலை நாம் படித்து பார்த்தால் அது நமக்கு மிகவும் இனிமை தரக்கூடியதாக இருக்கும். இப்போது பாடலை பார்க்கலாம். பரபிரம்மம் இவன் என்றும் பரசிவன்தான் என்றும், பரஞானம் இவன் என்றும் பராபரன்தான் என்றும், அறந்தறிஞ்சீர் நிலையெல்லாம் இவனே என்றும், அருட்குருவை வழிபடவே அவன் இவன்தானாயே, இறங்கிய வாரணம் யாமை மீன் அண்டஞ்சினையை இயல்பினோடும் பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவைதாம் ஆக்குமாவோர் சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. ஆக திருவருளாலும் குருவருளாலும் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அளப்பரிய ஆசிகளாலும் இந்த அருபெரும் சாத்திரமாகிய சிவஞான சித்தியார் சுபக்கமானது நம்முடைய ஆதினத்து திராவிட மாவாடியகத்தர் மாதவ சிவஞானவர்கள் அவர்கள் அருள் செய்துள்ள பொடிப்புரை அரிய விசேட குறிப்புகள் அவற்றையெல்லாம் ஏற்று அவற்றின் அடிப்படையிலே நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருள் செய்த பத உரை ஆகியவற்றை சிந்திக்கக்கூடிய ஒரு தொடர் சிந்தனை வாய்ப்பானது. அந்த தொடர் சிந்தனை விரிவுரையானது இந்த அளவிலே நிறைவு பெறுகின்றது. திருவருளாலே இந்த சிந்தனை நமக்கு பல்வேறு இடங்களிலும் மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று திருவருளையும் குருவருளையும் போற்றி பரவிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு கொண்டு வருகின்றேன். திருச்சிற்றம்பலம் 12வது சூத்திரம் முடிந்தது. ஆக திருவிருத்தம் 328. ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் வாழ்க. ஸ்ரீ அருளந்த சிவாச்சாரிய சுவாமிகள் திருவடிகள் வாழ்க. ஸ்ரீ மாதவ சிவஞானவிகள் மலரடிகள் வாழ்க வாழ்க. சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடிகள் வாழ்க வாழ்க.